أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه يتزوجها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தவராக, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய், தௌபா செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே உன்னுடைய தர்பாரில அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை இனி பொருந்தி கொள்ளுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற போது எங்களுடைய வாழ்க்கையில் ஷரியத்தில் இம்மியும் பிசகாமல் வாழுகிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரத்தில் இந்த உலகை விட்டு பிரிகிற போது கலிமா தொய்யுபாவோடு யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் ஷைத்தானுடைய தொடுதலை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக பிரிவதற்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுகந்தமானதொரு வாழ்க்கையாக அமைத்து தருவாயாக. எந்த குரானை இந்த உலகத்தில் நாங்கள் ஆசித்து கொண்டிருந்தோமோ, பிரியப்பட்டு கொண்டிருந்தோமோ, படித்தோமோ, புரிந்தோமோ, அமல் செய்தோமோ, அந்த குரானை எங்களுடைய கபரில் நல்ல தோழனாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், மறுமையில் நாளை பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்தி அவருடைய ஷஃபாத்தை பெறுகிற நல்ல உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை சாலிஹீன்களாக நல்லவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்தினுடைய பெண்களை, இளம் பெண்களை யா அல்லாஹ் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் போனக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதனுடைய வழியில் நடைபோடுகிற நல்லவர்களில் எங்களை ஆக்கி அருள் புரிவாய. யா அல்லாஹ், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தூரமாக இருக்கிற மக்களில் எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தஃப்சீருடைய வகுப்பில் எந்த சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய, தபா தாபியின்களுடைய, உலமாக்களுடைய கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகிறதோ, எதிலிருந்து மேற்கோள்கள் காட்டப்படுகிறதோ, அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. அவர்களுடைய அந்த இல்முக்கு பகரமாக யா அல்லாஹ், நாளை சுவர்க்கத்தில் அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை இங்கே நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை கொண்டு குரானை புரிகிற வாய்ப்பாக யா அல்லாஹ் இந்த வகுப்பை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வந்திருக்கிற அத்துணை பேரையும், உலகத்திலே இருக்கிற அத்துணை முஸ்லிமான ஆண் பெண்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் யா அல்லாஹ் நீயே நிறைவேற்றி, யாரெல்லாம் நோயுற்றிருக்கிறார்களோ அவருடைய நோயை நீக்கி சந்தோஷமான மரமலர்ச்சியான வாழ்க்கையை யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களினுடைய வாழ்க்கையில் நீயே அமைத்து தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடரிலே கடந்த வாரங்களிலே நாம் பார்க்கிற போது அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற அந்த செய்திகளை குறித்தான, ஷைத்தானோடு ஒரு மோமினுக்குள்ள உறவென்ன, அதை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் ஒரு நீண்ட செய்திகளை பார்த்தோம். கடந்த வாரத்தில் ஷைத்தானை விட்டு நம்மை தற்காத்து கொள்வதற்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு காட்டியிருக்கிற அந்த வழிமுறைகளும் அந்த நெறிமுறைகளும் என்ன என்பதை குறித்து ஒரு 10 நெறிமுறைகளை குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு வகுத்து தந்திருப்பதை நாம் இங்கே பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் நம்மிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சில பிஹேவியரல் சேஞ்சஸ், பர்சனாலிட்டி சேஞ்சஸ், நம்முடைய குணநல ரீதியான மாற்றங்களை நாம் எப்படி ஏற்படுத்தினால் நம்மை சைத்தானை விட்டு நாம் தற்காத்துக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை அன்றைய தினத்திலே பார்த்தோம். அந்த செய்திகளை முழுமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அதை கடந்த வாரத்திலே பாதியிலே விட்டுவிட்டோம். அது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடரை இன்றைய தினத்திலே நாம் தொடர்ந்து படிப்போம். அதை புரிகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அந்த ஏற்கனவே நாம் படித்ததை போன்று ஷைத்தானுக்கும் நமக்கும் இடையிலே ஏற்படுத்த வேண்டிய திரைகளை குறித்து அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் நமக்கு எந்த வழிமுறைகளை எல்லாம் காட்டி தந்தார்கள், அது ஒரு முக்கியமான விஷயம். நம்மிடத்திலே எந்த மாற்றத்தை ஏற்படுத்தினால் ஷைத்தானிலிருந்து நாம் நம்மை விட்டு தற்காத்துக் கொள்ளலாம் என்பதற்கு பெருமானார் காட்டிய அழகான குண நெறிமுறைகள், எதெல்லாம் ஷைத்தானுக்கு பிடிக்காதோ, எதை கண்டாலெல்லாம் அவனுக்கு எரிச்சல் வருமோ, எதையெல்லாம் அவனை நம்மை விட்டு தூரமாக்குமோ, அந்த வழிமுறைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் போன வாரத்திலே நாம் பார்த்த அந்த ஆரம்ப செய்திகளை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக அதில் எழுதுகிறார்கள், சிரித்த முகத்தோடு யாரையும் அணுகுவது. நம்ம போன வாரமே சொல்லும்போது சொன்னோம், இதெல்லாம் போன வாரமே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு ரிமைனிங், ஒரு ரிமைண்டர், நினைவுபடுத்துவதற்காக வேண்டி, எந்த முஸ்லிமை பார்க்கும் போதும் சிரித்த முகத்தோடு இருப்பது ஷைத்தானுக்கு பிடிக்காத காரியம். பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள், லா துஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தலிக், உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளில் ஒரு சதக்காவினுடைய அளவு நன்மை உங்களுடைய சகோதரரை சிரித்த முகத்தோடு சந்திப்பது, அதை நீங்கள் கேவலமாக கருத வேண்டாம். லா துஹக்கிரன், அதை வந்து நீங்க என்னது, இட் இஸ் எ லீஸ்ட் ஒன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த ஒவ்வொரு நன்மையும் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பது தெரியாது. அந்த ஒரு முகமலர்ச்சி இன்னொருவரை சந்தோஷப்படுத்துகிற செய்தி அல்லாஹ்வினிடத்திலே திடீரென்று பிடிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உயர்ந்த தரஜாவை அடைந்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் சாதாரணமாக எண்ணுகிற செயலாக இருக்கலாம். அது முதலாவது செய்தி. ரெண்டாவது சொன்னாங்க, கோபத்தை விடுவது, மக்களை மன்னிப்பது, இதுவும் ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இன்னும் கொஞ்சம் கோபம் வரணும்னு நினைப்பான், மக்களை மன்னிக்க கூடாது என்கிற மனோபாவம் இருக்கும். அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இன்றைக்கு உலகத்தில் நாம் காணுகிற எத்தனை நோய்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் டிப்ரெஷன். இன்றைக்கு எதை எடுத்தாலும் சுகரா டிப்ரெஷன், பிபியா டிப்ரெஷன், இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா தேவையில்லாமல் மற்றவர்களை நாம் தூக்கி கொண்டே அலைவது. யாட்டையாவது ஏதாவது போய் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காருங்க, அன்னைக்கு ஒருத்தரை சந்திச்சேன், அங்கே அவர் சொன்னார், அந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கு. அவன் சொல்கிறான், அங்கிள் உங்களுக்கு ரமேஷ் அங்கிளை தெரியுமாண்ணா, சும்மா வந்தவனே ரமேஷ், அவர் தான் அங்கிள் எங்கள் அப்பாவை ஏமாத்திட்டாரு, இவங்க அப்பன் தலையில் வச்சு, அப்பா அம்மா தலையில் வச்சு, அம்மா மகன் தலையில் வச்சுருக்கா, அவன் அதையே புலம்பிக்கிட்டே அலையிறான். இது ஒரு தேவையில்லாத சுமத்தல். யாரை பற்றியெல்லாம் நாம் எதிர்வினை ஆற்றுகிறோமோ, எந்த உறவுகளோடு நம்முடைய உறவுகளை சரியாக அமைக்கவில்லையோ நாம் சுமந்து கொண்டே செல்லுகிறோம். மச்சான, அத்தாவை, அம்மாவை, தங்கச்சியை, அக்காவை, யாரெல்லாம் நம்மோடு எதிர்வினை ஆற்றுகிறோமோ சுமத்துக்கிறோம், உள்ளே ஏற்றிக்கிறோம். அழகான இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறை, அவர்களை மன்னித்து விடுங்க. அந்த நிமிஷத்துலேயே அந்த ஹார்ட்லேருந்து அது எல்லாம் போயிடும், உடனே பிபி சர்ரன்னு கீழே இறங்கிடும், சுகர் குறைஞ்சிரும், எல்லாமே குறைஞ்சிரும். ஹி வில் பி பிகம் நார்மல், நார்மலாகிடுவார்.
அப்ப இது வந்து ஷைத்தானுக்கு கொஞ்சமும் பிடிக்காத காரியம். கோபப்படுத்த வேண்டும், அந்த கோபத்தை துவங்க அப்படியே தொடர்ந்து நடைபோட வேண்டும். மன்னித்து விட்டால் செய்திகள் முடிவடைந்து விடும். இது நம்ம இதுல கவனமாக இருக்கணும். மூணாவது திங், நல்ல குணத்தோடு யாரோடும் பழகுவது. இது இஸ்லாமியர்களுடைய அடிப்படையான செய்தி. பெருமானார் சொல்லுவார்கள், உங்களுடைய அமல்களில் எல்லாம் நாளை அல்லாஹ்வினுடைய திராசிலே அதிகமாக இருக்க போவது அல் குலுகுல் ஹசன். உங்களுடைய அழகிய குணங்கள், நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். தன்னோடு நடப்பதை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். தன்னுடைய சக படைப்பினோடு நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர்கள் மன்னிக்கிறவரை. அப்ப அது ரொம்ப டேஞ்சரான ஏரியா. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எனக்கு தொழுவாததை மன்னித்து விடுவேன் நான் நாடினால், ஆனால் உன்னுடைய சகோதரனுக்கு நீ ஏற்படுத்திய தீய வினைகளை நான் மன்னிக்க மாட்டேன், அவர் மன்னிக்க வேண்டும். அப்ப அது ஒரு முக்கியமான இடம். அதுல நாம் வந்து ஹுலுக்கே ஹசன், இஸ்லாம் மாறி மாறி சொல்லுவது அழகான பண்பாடுகளோடு அடுத்தவர்களிடத்தில் நடந்து, அவர்கள் எந்த மதத்தை எந்த இனத்தை யாராக இருந்தாலும் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இன்றைக்கு வந்து உலக லெவலிலும் குறிப்பாக இந்தியாவிலும் இப்பொழுது தமிழகத்திலும் பரவி கொண்டிருக்கக்கூடிய மாற்றார்களிடத்திலே இஸ்லாத்தை இஸ்லாமியர்களை குறித்தான தவறான புரிதல்களுக்கு நம்முடைய நடவடிக்கை தான் காரணம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச இல்லை விவரம் தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் போவாங்க, இங்கிருந்து முஸ்லீம்கள் அப்படி பெரியப்பா சித்தப்பா இப்படி அவங்கள்ட கூப்பிட்டு பழகி அவங்களும் இங்கே வர அங்கே போவார். இன்றைக்கு அந்த உறவுகள் எல்லாம் மாறிவிட்டது. முஸ்லீம் கல்யாணம்னா நம்மால் மட்டும்தான் இருக்கான், அவங்களுக்கு இல்லையா. இஸ்லாம் அப்படி எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. கொடுக்கல் வாங்கலி இன்னும் ஒருபடி மேலே போய் இஸ்லாம் சொன்னது, உங்களுக்கு ஜார், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த பக்கத்து வீட்டிற்கு என்ன உரிமை உண்டோ அது அவருக்கு உண்டு. அவரோடு நீங்கள் அப்படித்தான் பழக வேண்டும். நீங்கள் உணவு சமைத்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்கள் கொடுத்தால் இன்புற ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய தாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹராமான உணவாக இருந்தால் யோசிக்க வேண்டும். ஆனா அவர்களோடு உறவாடுவதில் பழகுவதில் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதில் அதிலெல்லாம் இஸ்லாம் எந்த தடையும் செய்வதில்லை. நாம தடை விதித்துக் கொண்டது, நாம தப்பாக இஸ்லாத்தை உள்வாங்கியது. இது பிரச்சனை எல்லாம் நம்ம செஞ்சு போட்டு அல்ல எங்களை ரோட்ல விட்டான் அதாப் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், அல்லாஹ் இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட அதாபை இவர்கள் அல்லாஹுவினுடைய அதாப் என்று தவறாக நினைத்துக் கொண்டார்கள். இது அல்லாஹ் கொடுத்த அதாப் இல்ல, இவனா ஏற்படுத்திக்கிட்டது. அப்போ இந்த உறவு முறைகளில் எல்லாரிடத்திலும், பெரியவர்களிடத்தில் எப்படி சிறுவர்களிடத்தில் எப்படி, மாற்று மதத்தார்கள், தன் இனத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய உறவினர்கள், மனைவி, மக்கள் எல்லாத்துக்கும் அப்படி ஸ்கெட்ச் போட்டு இஸ்லாம் வைத்திருக்கிறது. சும்மா அருமையான ஒரு வழியை நமக்கு தந்திருக்கிறது. அப்ப அந்த முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். நாலாவதாக சொல்லும்போது சொன்னார்கள், சபிப்பதும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் ஒரு முஸ்லீமினிடத்திலே இருக்கக்கூடாத செய்தி. அதுவும் வந்து தப்பு. நாம் அதிகமாக இன்றைக்கு பிள்ளைகளையோ அல்லது தெரிந்தவர்களையோ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா அவன்லாம் விளங்க மாட்டான், இவெல்லாம் நாசமாக போயிடுவான், எதோ நம்ம வீட்டு சொத்து மாதிரி அள்ளி அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கான். இருக்கவே கூடாது. எது எந்த நேரத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பது தெரியாது, எந்த நேரத்தில் எது அங்கீகரிக்கப்படும் என்பது தெரியாது. நிறைய வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம், சும்மா அம்மா திட்டி அதனுடைய அந்த வினையை அந்த மகன் அறுத்தது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. சும்மா போற போக்கில் அந்த அம்மா திட்டினது, அல்லாஹ் ஒன்னெல்லாம் இப்படி வச்சிருக்கானே, நீ இந்த பாடுபடுத்துறிய, உன் கை காலம் முடக்கணும், இப்படி எதையாவது சொல்றது அந்த நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தை. ஆனா அது என்ன ஆயிடுதுன்னா பின்னாடி அந்த பையனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு போய் நிறுத்துக்கிற போது அந்த அம்மா உட்காந்து அழுகுது. என்ன செஞ்சோன்னு தானே தெரியாம இது எதனுடைய விளைவு என்று புரியாமல் அதுவும் சேர்ந்து அழுகிறது. இது ரொம்ப பெரிய கொடுமை. ரெண்டாவது, கெட்ட வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதை இஸ்லாம் ஒரு காலமும் விரும்பவில்லை. இஸ்லாம் சொல்லுகிறது, நீ என்றைக்கு இந்த வட்டத்திற்குள்ளே வந்து விட்டீர்களோ, முஸ்லீம் என்ற வட்டத்திற்குள்ளே, உங்களுக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு, யூ ஆர் தி விஐபி. அப்போ அந்த கண்ணியத்தை யூ ஹாவ் டு சேவ், அதை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே தரக்குறைவாக்கிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்போ அந்த விஷயத்திலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து சொன்னாங்க சைனஸ், வெக்கம், வெக்கத்தை மேற்கொள்ளுவது. பெருமானார் அவர்களுடைய வாசகத்தில் சொல்லும் போது, அல் ஹயாவு குல்லுஹு கைர், அல் ஹயாவு லா யாதி இல்லா பிகைர், நிறைய ஹதீஸுகள் வருகிறது வெக்கத்தை பற்றி. அந்த ஷைத்தானுக்கு பிடிக்காத காரியத்தில் ஆக ஃபர்ஸ்ட்ல உள்ளது இந்த வெக்கம் தான், அவனுக்கு பிடிக்க முடியாது. அதை மாத்தணும், அதை இறக்கணும். ஏன்னா மேலே நாம் இந்த ஆயத்திற்கு விளக்கத்தில் பார்க்கும்போது அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய பெற்றோர்களான ஆதமையும் உங்களுடைய அம்மாவான ஹவ்வாவையும் ஆடைகளை களைந்தவன், ஆடைகளை களைந்தவன். அப்ப அந்த விஷயத்தில் அந்த பேஹயாயி என்று சொல்லுகிற அந்த சைலஸ்னஸ், வெக்கமில்லாத தன்மை, பேச்சில், நடவடிக்கையில், பார்வையில், எல்லாமே ஷைத்தானுடைய தூண்டுதல். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதை தானாக கொண்டு வந்து விடும். அப்ப நாம் பம்படியா கடைபிடிக்கணும். எனக்கு வெக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹதீஸ்ல வரும், உனக்கு வெக்கம் இல்லை என்று சொன்னால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளும். பெருமானார் சொல்லுவார்கள், இஃப் யூ ஆர் நாட் ஷைனஸ், டூ இட். வாட் யூ ஆர் வாண்ட் டு டூ, நீ என்ன வேணுமோ செஞ்சுக்க, அவ்வளவுதான். அப்ப ஒரு முஸ்லிமினுடைய கேடை எம்மது, வெக்கத்தை கடைபிடிக்கும். அஞ்சாவது ஒரு பிஹேவியர், அவனுடைய ஒரு முஸ்லிமினுடைய இருக்க வேண்டிய பண்பாக அன்றைய தினத்திலே நாம் இதைத்தான் சொல்லிட்டு நிப்பாட்டோம், சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இதை அந்த கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டு அப்புறம் நிப்பாட்டிட்டேன். முக்கியமாக நம் நிறைய ரிலீஜியஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மிக மார்க்கவாதி அல்லது மார்க்கத்தை ரொம்ப அதிகமாக அறிந்தவர் அல்லது ரொம்ப கடைபிடிக்கக்கூடியவர்னா அவர் எந்த நேரமும் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பண்பாடு நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது. தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு அவுளியாவா இருக்காரு அல்லது ஒருத்தர் நல்லவரா இருக்காரு, சிரிச்சுட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கான் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிவது, இல்லை அவங்களாகவே அப்படி ஏற்படுத்திக் கொள்வது. சில பேர் என்ன செய்யறதுன்னா சிரிக்கிறதே கிடையாது, சலாம் சொன்னாலும் பதில் சொல்லணும், உருன்னே பார்ப்பான், என்னன்னா ஏதோ வகி வருதுன்னு அவனுக்கு நினப்பு. அப்போ பெருமானாருடைய வாழ்க்கையில் அதற்கும் நமக்கும் பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவையும் வரலாற்று ஆவணைப்படுத்துகிற அந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் இப்படி சொல்லுவார்கள், பெருமானாருடைய முகம் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமும் புன்னகையோடு இருக்கும், முழித்திருக்கிற போது. எவ்வளவு நேரம் முழிச்சிருக்காங்களோ அவ்வளவு நேரம் அத்தபஸும் முகத்துல புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சொல்லாரு, பெருமானாரை விட இஸ்லாத்தை நான் உள்வாங்கினேன், இஸ்லாத்துக்காக வேண்டி ரொம்ப கவலைப்படுறேன்னு எவனும் சொல்ல முடியாது. அப்ப பெருமானாரே அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு முஸ்லிமினுடைய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சந்தோஷமாகவும் அதே மாதிரி இதுக்கு இந்த சென்சார் ஹியூமர் அப்படிங்கிறதுக்கு நகைச்சுவை உணர்வு என்ற அர்த்தம். ரெண்டாவது, எந்த நேரமும் டைட்டாவே இருக்கிறது, தன்னை வந்து அப்படி தன்னுடைய முகத்தை கொஞ்சம் கொடூரமா அப்படி வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சுபான்லான்ட்டு இருக்கிறது சைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி. அவன் இன்னும் கொஞ்சம் என்ன, பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க, அதனால அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அன்றைய தினத்திலே சொல்லும் போது அந்த செய்தியை ஒரு ஹதீஸ சொன்னேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனான அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹோடு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அலி ரழியல்லாஹு தஆலா சாப்பிட்டு சாப்பிட்டு பெருமானார்ட்ட போட்டாங்க, பார்த்துக்கிட்டே சும்மா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே வேணுக்குன்னு எட்டி பார்த்தாரு. அலி எட்டி பார்த்துட்டு சொன்னா, யாரோ சொல்ல இவ்வளவு சாப்பிட்டீங்களே, அவருக்குள்ள சேட்டேன், இவ்வளவு சாப்பிட்டுட்டீங்களே. உடனே நாயம்சல்லா அலி செல்லம் அதுக்கு எதிர்வினை எப்படி செஞ்சாங்கன்னா, எட்டி பார்த்துட்டு, ஏன் அலி அரபு நாட்டில் இதுவரை யாரும் செய்யாத ஒண்ணு, பேரிச்சம்பளத்தோட கொட்டையோட திண்டியன்னு கேட்டாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த டைமிங் ஜோக் அப்படின்னு சொல்லுவேன், யாரையும் ஹர்ட் பண்றதல்ல, யாரையும் துன்புறுத்தி ஜோக் அடிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு ஹாசியமா நடந்துக்கிறதுனா பொதுவா என்னன்னா யாரையாவது ஹட் பண்றது அப்படிங்கிறது தான் இருக்கு, அது அல்ல. லைசல் முஃமினு பித்தான் வலல்லான், பெருமானார் சொன்னார்கள், குத்தி பேசுபவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. நீதிக்கு உதாரணம் உமர் அப்படி சொல்லுவாங்க நம்ம வரலாறுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி வீரத்துக்கு உதாரணம் அலி, அந்த சஹாபி அவ்வளவு பெரிய ஆள், இந்த சஹாபி இப்படிலாம் வந்துட்டு இவங்க தாஜர் தொழுதாங்க சொன்னாங்க. நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வியல் ஆதாரங்களோடு உள்ள நிலையில் சஹாபாக்கள் வேறு யாரும் இருந்தார்களா அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருடைய விஷயத்துல ஒரு ஒரு அந்த நகைச்சுவையான விஷயத்துல பெருமானாருடைய அரங்கில் அவர்களுடைய சபையில் ஒரு அந்த ஹியூமரர், ஒரு சென்ஸ் ஆஃப் இவர், ஒரு நகைச்சுவையாளர் பெருமானார் கூட இருந்தாங்க. ஒரு சஹாபி அதுக்குமே பெருமானார் வச்சிருந்தாங்க. அவருடைய இயற்கையான நடவடிக்கை அப்படிதான் இருக்கும். அந்த சஹாபிக்கு பேரு நுஐமானுல் அன்சாரி, நுஐமான் உமர் அல் அன்சாரி, அன்சாரிய தோழர், பெருமானாருடைய வந்து சபையில இருந்தவர்கள். எந்த நேரமும் அவர் எங்க இருந்தாலும் கலகட்டும், அவர் இருக்கிற இடத்துல சரி வரலாறு தொகுத்து தருகிற செய்தி. நாம் அபூபக்கரை உணர்ந்ததை போன்று, நாம் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவை உணர்ந்ததை போன்று, நபி உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்தை உள்வாங்கியதை போன்று, நமக்கு நுஅமானும் ஒரு எதிர், நமக்கு ஒரு அழகிய உதாரணம். நுஅமான் இல்லை என்று சொன்னால் அந்த சபைகள் களை கட்டியே இருக்காது. அதுல சில ஜோக்ஸ் மட்டும் அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த ஜோக்ஸ் ஒன்னு ரெண்டு சும்மா. ஒரு நாள் கடை தெருக்கு போறார், நமக்கு இன்றைக்கு இருக்கிற மாதிரி அங்க கடை வீதிகள் அப்படி வச்சு இன்னைக்கு இல்ல. அப்பப்ப பொருட்கள் வரும், சந்தை இவங்கள்ட்ட உள்ளதை கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் தர்றேன்ட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு ஜாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க, அவங்க சாயங்காலம் வந்து வாங்கிக்குவோம். இப்ப போனா அங்க ஒரு நல்ல இனிப்பு பதார்த்தம் கடையில வச்சு விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை நுயமான் பார்த்தார், பார்த்துட்டு இது நல்ல பொருளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் இது எவ்வளவுன்னு கேட்டாரு. எனக்கு இந்த பொருள் வேணும்னாரு, வாங்கிக்கிங்க, இதை நேரம் பேக் பண்ணி கொண்டு போய் ரசூல்லாட்ட கொடுத்துருங்கன்னாரு. அரிசிஞ்சு இதை நேரம் பேக் பண்ணி ரசூல்லாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. ரசூல்லாவினுடைய வீட்டுக்கு அந்த பொருள் அந்த இனிப்பு கொண்டு போகப்படுகிறது. பெருமானார் வாங்கின உடனே யார் கொடுத்தான்னு கேட்டாங்க. நுயமான் அனுப்பி விட்டாருன்னொன்னே சரின்னு வாங்கி குடும்பம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அசர் தொழுகி பள்ளியாசலுக்கு வந்துட்டாரு. தொழுது முடிச்சோன்னா அசருக்கு அவன் தேடிட்டு வர்றான். ஏன்னா ஆக நைட்டு கடைசி அங்கே அவ்வளோதான். அசர் தொழுகிக்கு பின்னாடி மகரிபோட படுத்துருவாங்க சாப்பிட்டுட்டு. மகரிபுக்கு பின்னாடி பேச்சே கிடையாது அங்கே. பெருமானார் சொன்னார்கள் மகரிபுக்கு பின்னாடி பேச்சே கிடையாது, அல்லான்னு படுத்துடணும். சாரி, இஷாவுக்கு பின்னாடி பேச்சே கிடையாது. ல சமுரத்த பாதல் ஈஷா. அப்போ மகரி பின்னாடி சாப்பாடு, இஷாக்கு பின்னாடி தூங்கிடுவாங்க. என்ன அசருக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. ரசூல்லா தேடிட்டு வந்தார். இவர் மெதுவாக எந்திரிச்சு பள்ளியாசலுக்கு வெளியே போயிட்டார். உடனே அவர் வர்றாரு, ஜாமான் கொடுத்தவர் வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட எங்க காசு இருக்கு அப்படிங்கிறாரு. என்கிட்ட எங்க காசு இருக்கு? அப்போ இல்லை நீங்கள் ஜாமான் வாங்கல, யார்கிட்ட கொடுத்து விட சொன்னேன்? ரசூல்லாட்ட. ரசூல்லாட்டே போய் வாங்கிக்கினாரு. இப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க பெருமானாரை பார்த்து. உடனே அந்த கடைக்காரர் என்ன செஞ்சார், கடைக்காரர் தானே, நேரம் உள்ளே போய் ரசூல்லா காசு கொடுக்கணும் அப்படின்னா. பெருமானாருக்கு ஒரே ஆச்சரியம், எதுக்கியா காசு கொடுக்கணும், காலைல சாப்பிட்டீங்களா அது காசு கொடுக்கணும். அப்புறம் நேச்சுரலாக சொன்னாங்க, அது நொயமானில் அனுப்பி விட்டார், அது கிஃப்ட் இல்லை எனக்கு அப்படின்னாங்க. அவர் தான் சொன்னார் இந்த வெளியே நிற்கிறாரு, அவர் கூப்பிடுங்கன்னாங்க. என்ன நொயமான யாரோ சொல்லலா, அந்த கடையில் அதை பார்த்தேன், நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு தோணுச்சு, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கி அனுப்பிச்சிட்டேன், ஆனால் கொடுக்கறதுக்கு தான் காசு இல்லை, கொஞ்சம் கொடுத்துருங்கன்னாரு. இதை கேட்டவுடனே நேச்சுரலாக அலிசலும் கடுமையாக சிரித்தாங்க, சிரிச்சிட்டு காசை கொடுத்துட்டாங்க. இதை கேட்டவுடனே பெருமானார் சிரித்தாங்க, அவரை கண்டிக்கலை. உடனே என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. பெருமானார் அதுக்கு ஒரு சிரிச்சுட்டு கூட இருந்த சகாபாக்களும் சிரித்தார்கள். பெருமானார் அது கூட காசு கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு வரலாறு. இன்னொரு நாள் இதை விட ஒரு இன்னும் வந்துட்டு ஒரு இதான நிகழ்வு. இவருடைய குணம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் ஒரு கிராமவாசி ஹம்ஸல்லா அலிஸ்லாம் அவங்களை பார்க்கறதுக்காக வேண்டி பள்ளிக்கு வந்தார். மதீனா ஒட்டகத்தை வெளியே கட்டி வச்சுட்டு உள்ள போயிட்டார். போய் சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே இருக்கார். அந்த நோய்மானுடைய வயசு அல்லது கம்மியான வயசு பசங்க வெளியே நின்றுருந்தாங்க. நின்றுருந்த உடனே இன்னைக்கு ஏதாவது சேட்டை பண்ணலான்னு அவங்களுக்கு தோணிடுச்சு. தோண உடனே உடனே சொன்னாங்க, நோய்மான் இப்போ கண்ணை காட்டினாங்க. அது என்னன்னு கேட்டார். ஒட்டகம் வெளியே கட்டியிருக்கு, சும்மாவே கிடக்கு, அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஏதாவது காரியத்தை முடிச்சிடலாமே. என்ன என்னடா சொல்றீங்க, தபகு பண்ணிடலாம், காலி பண்ணிடலாம் இன்னைக்கு ஒட்டகம். அந்த ஆள் வர்றதுக்குள்ளே என்ன நடக்கும், உடனே ஒட்டகத்தை பிடிச்சாங்க, விறுவிறுன்னு அறுத்து கறி வச்சுட்டாங்க. தாள்கள் எல்லாம் சேர்ந்து இங்க கறி வச்சு அடுத்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஆள் ஒட்டகம் உள்ள இருக்காரு. அவரு பெருமானாரை பார்க்கவத எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க. ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டாச்சு, ஒட்டகத்தை அறுத்து வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இங்க கறி வச்சாகுது. இவ போன அரபி, அந்த ஆராபி கிராமவாசி திடீர்னு வெளியே வந்துட்டாரு. எல்லாம் சந்திச்சு பார்த்தோன்னா அந்த ஆளுக்கு தலைமுறையில் கலம்புரில் அங்கேயே நின்று கத்துறாரு, யார சொல்லலா, என் ஒட்டகத்தை காலி வந்துட்டாங்க, என் ஒட்டகத்தை எல்லாம் காலி வந்துட்டாங்க, அறுத்துட்டாங்கன்னு. உடனே பெருமானார் உள்ளேந்து வெளியே வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, என்ன ஏன்பா அவர் ஒட்டகத்தை அறுத்தீங்க, என்ன செஞ்சீங்க? உடனே அங்கே அந்த கூடியிருந்த அந்த வட்டாரம் அவருடைய நட்பு வட்டாரங்கள் சொன்னாங்க, யாரும் சொல்ல நாங்கள்லாம் அறுக்கலை, வேற யார் அறுத்தா? நுயமான் அறுத்தார். ஓ அப்படியா, அவர் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கார். பெருமானார் அவர் தேடிக்கிட்டே போகிறாங்க. போனால் பெருமானாருடைய சாட்சி வீடு. அந்த வீட்டில் போய் அவர் கொல்ல பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பழைய ஒரு பொட்டி மாதிரி பகுதியில் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இலைய இலையெல்லாம் மேலே அள்ளி போட்டிருக்காரு. இது அப்படியே ஹதீஸ்லேயே எழுதுறாங்க. எல்லா இலதலையெல்லாம் அள்ளி மேலே போட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. பெருமானார் போய் அங்கே தேர்ந்தாங்க. கேட்ட உடனே இங்கே சத்தம் வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு. பெருமானார் உள்ளே கொள்ளைக்கு போகிறாங்க. உடனே உள்ளேருந்து எந்திரிச்சிட்டார். கொட்டிலேருந்து எந்திரிச்சு அந்த இதெல்லாம் தலையெல்லாம் கேட்குது, இலையெல்லாம் மேலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே எந்திரிச்சு நிற்கிறார். நின்ன உடனே பெருமானார் கேட்டாங்க, யான் வைமான், இது என்ன காரியம், ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்சுங்க, ஏன் இப்படி செஞ்சுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் இங்கே இருக்கேன்னு யார் சொன்னார்? உடனே நான் இங்க இருக்கேன்னு யார் சொன்னான்? அந்த தெருல இருக்க பசங்க, அவங்க தான் அதை அறுக்க சொன்னாங்க. அதை காலி ஒண்ணு சொன்னவங்க அவங்க தான், அவங்க தான் என்கிட்ட வலியும் காட்டியிருக்காங்க உங்களுக்கு அப்படின்ற உடனே நாயன்சுல்லா அலிசல்லாம் அங்கே நின்று சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு அந்த ஆராவியை கூப்பிட்டு அவருக்கு ஒட்டகத்தினுடைய காசை பெருமானார் தான் கொடுத்ததாக ஹதீசனுடைய இந்த வரலாற்று நூல்கள் எழுதுது. அது மாதிரி இவருடைய நீண்ட கால பெருமானாருடைய காலத்திற்கு பின்னும் அவர் இருந்ததாக வரலாற்றினுடைய செய்திகளிலே வருகிறது. இப்படி நிறைய இவருடைய ஹியூமர் ஜோக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நுஐமான் அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மனிதராக, அவர் இருக்கிற இடம் பெருமானார் கடைசி வரை அவர் நடந்து கொண்ட விதத்திற்கு கோபித்துக் கொள்ளவே இல்லை எங்கேயுமே. அவரை பார்த்தாலே பெருமானார் அவர்கள் சொல்லுவாங்களாம், ஏதா ஹையாத் அஸ்ஸஹாபி, அதாவது உங்களிடத்திலே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக நுஐமான் இருக்கிறார். சஹாபாக்களும் அதே மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது. இது இல்லாம பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களோடு இருக்கும்போது, தன்னுடைய மனைவிமார்களோடு, சிறு குழந்தைகளோடு, எல்லாரோடு இருக்கும்போது பெருமானார் அப்படித்தான் ஜோவியலா கொஞ்சம் அந்த ஹியூமர் சென்ஸோட தான் பொதுவா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இத பெருமானாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது உங்களை கடுகெடுத்தவராக நாம் ஆக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி வந்துட்டு ஆசிய என்ன ஒரு ஒரு பெரிய ராஜா கிங்கா அல்லது நான் தான் எல்லாம் என் பக்கத்துல எவனுமே வரக்கூடாது அப்படின்ட்டு இருந்தா பெருமானாரோடு இப்படி ஒட்டி பழகி இருக்க மாட்டார்கள். ஒரு மருமானார் அல்லது ஒரு சஹாபி இந்த அளவுக்கு பெருமானாரோடு ஒரு ஜோக் அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானார் எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட நடந்திருப்பாங்க அப்படிங்கறது இல்லையு தெரியுது. அவருடைய அந்த இணக்கமான அந்த சூழலும் இதுவும் ஹதீஸ்ல வருது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்களுடைய வீட்டினுடைய பகுதி. சில பெண்கள் மசாயில் கேட்கறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. சத்தம் கேக்குது கடுமையா, அவங்க பேசுறவங்க பெருமானாரோடு சத்தம் போட்டு பேசுறாங்க, சத்தம் அதிகமா வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல உமர் ரழியல்லாஹு தஆலா வந்திருக்காங்க, பர்மிஷன் கேக்குறாங்க அப்படின்னு வெளியே இருந்து ஆழ்வர் வந்தோடனே நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க வர சொல்லுங்க. உடனே அங்கிருந்து பொம்பளைங்க எல்லாம் கேட்டாங்க, யார சொல்ல யாரு வரு, உமர் வர்றாங்க அப்படின்னோட உளுந்தடிச்சு ஓடி போய் எல்லாரும் திரைக்கு பின்னாடி ஓடிட்டாங்க. அங்கிருந்து இடத்த காலி பண்ணியாச்சு. உடனே பெருமானார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டு உமர் ரழியல்லாஹு தஆலா உள்ள வந்து கேட்டாங்க, யார சொல்ல எதுக்கு சிரிக்கிறீங்க, இப்ப நடந்த நிகழ்ச்சி தெரியுமா, இவ்வளவு நேரம் அவங்க பாட்டுக்கு மசாயில் கேட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க, இங்க இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க இங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சவொடனே எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னோடனே கடுமையா கோபம் வந்துருச்சு. எனக்கு பயப்படுகிறீர்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு நீங்க எல்லாம் பயப்படலையா, இங்க இருந்தே சத்தம் போடாரு, எனக்கு பயமா, நான் ஒரு சாதாரண அடியான், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு உங்க கொஞ்சம் கூட மஹாபத் அந்த பயம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க உமர் ரழியல்லாஹு தஆலா. அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அந்த வார்த்தையை சொன்னாங்க, யாருடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ, பெருமானார் அவர்கள் சொல்றாங்க யாருடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ, இந்த ஹதீஸ்ல வருது, யாருடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக மா லகீத ஷைத்தானுன் கத், பெருமானார் சொன்னாங்க மா லகீக ஷைத்தானுன் கத் சாலிகன் ஃபஜ்ஜா ஗ைர சால் ஗ைர ஗ைர சலக்கில்லதி சலக்கக ஃபஜ்ஜ ஗ைர ஃபஜ்ஜி. பெருமானார் சொல்லுகிறார்கள், உமரே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஷைத்தான் உங்களை தெருவில் நேருக்கு நேர் சந்திக்க மாட்டான், ஒரு காலமும் சந்தித்ததில்லை. நீங்கள் ஒரு வழியில் போனால் அவன் இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய மகாபத் அந்த பயம், அதனால அது மனிதர்களிடத்திலும் பரவி இருக்கிறது அந்த பயம். அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூல்படுத்தினாங்க. இன்னும் தன்னுடைய மனைவியோ மனைவிமார்களோடு சிறுவர்களோடு பெருமானார் எவ்வளவு ஜோவியலா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாற்று செய்தி வந்து, அதாவது திருமிதி ராமத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஒரு தனி கிதாப், நான் இதே மஜ்லிஸ்ல சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரும ஷமாயில் அல் முஹம்மதியா என்று சொல்லுகிற பெருமானாருடைய அந்த வரலாற்று செய்தியை இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலி கோத்திருக்காங்க. அது இங்கிலீஷில் கூட வந்திருக்கு அந்த புக்கு, அஷமாயில் அல் முஹம்மதியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு. அதில் பெருமானாருடைய ஒவ்வொரு அங்க அசைவாக எழுதியிருக்கிறார். பெருமானாருக்கு தாடியில் எத்தனை நரமுடி அதுவரை எழுதியிருக்கார், எத்தனை நரமுடி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதே மாதிரி பெருமானார் தன்னுடைய கடவாய்ப்பல் தெரிய சிரித்த நேரங்கள் எது அத்தனையும் கொண்டு வந்திருக்காரு வாழ்க்கையில. அத்தனை தடவை தான் பெருமானார் நமக்கு கூட தெரியாது எத்தனை தடவை சிரிச்சிருப்போம். இன்னும் அதெல்லாம் விட கூத்து, பெருமானார் எத்தனை குழந்தைகளுக்கு மடியில் ஏந்தி பேர் வைத்தார்கள் அதில் கொண்டு வந்திருக்காரு. மடியில் ஏந்தி எத்தனை குழந்தைக்கு பெருமானார் பேர் வைத்தார்கள் அந்த கிதாபில் அதை கொண்டு. இப்படி எல்லாம் பெருமானாரோடு சார்ந்த செய்திகள் எதுவெல்லாம் இருக்கிறது. இன்னும் அவர் சொல்லுவாரு, பெருமானார் பேர் வைக்கும் போது எத்தனை குழந்தைகள் பெருமானாரின் மீது சிறுநீர் கழித்து, அதை எண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை குழந்தைகள் பெருமானாருடைய மடியில் பேர் வைக்க அல்லது அந்த குழந்தை பிறந்து பறக்கத்திற்காக வாங்குகிற போது எத்தனை குழந்தை மடியிலே சிறுநீர் கழிச்சு, இதுவரையும் இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி வாழ்க்கையிலே கிடையாது. நமக்கே தெரியாது, நம்மள்கிட்ட ஏதாவது கேட்டா எத்தனை குழந்தைங்க உங்க மடியில சிறுநீர் கழிச்சிருக்கு, உங்க மேல மோண்டு விட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டா தெரியாது. சில பேருக்கு தெரியும் என்னன்னா, அவன் எந்த பிள்ளையும் வாங்கவே மாட்டான், அதே மாதிரி ஆளுக்கு தெரியும், ஒரு புள்ள கொண்டு போனது இல்லையாங்கன்னு கேட்டா இப்படிதான் வச்சிருப்பேன். சிலவெல்லாம் வாங்கினோடனே இப்படி வச்சிருப்பான், அது என்ன புள்ள மேல வச்சாதான் என்ன அப்படி அப்படியோ. சிறுநீர் கழிப்பது அந்த குழந்தைகள் பெருமானாருக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை போன்று நமக்கும் கிடைக்கணும். பெற்ற அப்பனையும் சில பேர் வாங்குறது இல்லை, பிள்ளையில அப்படி காட்டிட்டு போயிருங்கன்றாங்க, அப்படி தூரமா ஓன்றுங்க. ஏங்க இந்த ட்ரெஸ் எவ்வளவுங்க வாங்கினது, அந்த பீத்த ட்ரெஸ் அதுல வச்சுட்டீங்கன்னா அவங்க இது பண்ணிடுவாங்களாம், நல்லா காப்பாத்த வேண்டும். அந்த மனோநிலையெல்லாம் பெருமானார் அடுத்தெடுத்தார்கள். அப்ப இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய மனோநிலையில் ஒரு மனம். டைட் சுச்சுவேஷனை பெருமானார் விரும்பல, அது சைத்தானுக்கு பிடித்தமான ஒரு சூழல். நம்ம வந்து உருனே இருப்போம், அல்லது முகத்தை அப்படியே வச்சிருப்பேன், நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், வந்து எல்லாரோடும் கடுகெடுத்த நிலையில நடப்பது, அதுதான் தீனுன்னு நினைச்சுக்கிறதெல்லாம் வந்து முட்டாத்தனம். அந்த சமயோஜிதமாக அந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். இது சைத்தானுக்கு பிடிக்காதது, இந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து அதே விஷயத்தில் அடுத்து சொல்றாங்க, யாரோடும் அதிகமாக நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க, அடுத்தவர்களோடு அந்த சண்டையிடுகிற முறையில் அவர்களோடு விவாதங்கள் செய்ய வேண்டாம், அதுவும் கூடாது. அந்த ஹதீஸில் அப்படி வருது, நீங்கள் விவாதம் புரிய வேண்டாம், அதே போன்று யாரையும் துன்புறுத்துவதை போன்று ஜோக்கடிக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே அப்படி ஆகிப்போச்சு, வச்சு எவனையாவது எவனாவது இழிச்ச வாங்கி மாட்டிட்டான், காலேஜ்லாம் பார்ப்போம், ஒரே ஒருத்தன் அப்புறானியா என்னைக்காவது மாட்டிடுவான், அவனை மசாலா அரைச்சிட்டு தான் அனுப்புவாங்க. அதான் சொல்லும் போது சில வாத்தியார் சொல்லுவாங்க, அரை லூஸாக இருந்தால் முழுசா ஆக்கிடுவான் அவனை, எப்படியாவது வம்படியா பிடிச்சி ஆக்கி வைக்கிறது. அது வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செய்தி, அதை இஸ்லாம் விரும்பவில்லை. யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி இல்லை, எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி நகைச்சுவையை வெளிப்படுத்துவதை விரும்புகிறதே தவிர, யாரையும் ஊன் பண்ணுவதை, யாரையும் குத்துவதை, யாரையும் வந்து மனவேதனைப்படுத்துவதை இஸ்லாம் விரும்பவில்லை. ரெண்டாவது ஆர்கியூ பண்றது அப்படிங்கிறது சைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது, அது தீன் விஷயமாக இருந்தாலும் சரியே. ஆர்கியூ பண்றது அப்படிங்கிறது சைத்தானுக்கு பிடிக்கும், தீன் விஷயமாக இருந்தாலும் சரியே. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பெருமானார் அவர்கள் சொல்லும் போது ஒரு நேரத்தில் இப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய கடுமையான கோபத்திற்கு ஆளாக கூடியவர்கள் யார் தெரியுமா? கடுமையான விவாதம் புரிபவன். நமக்கு எதிரால் உள்ளவருக்கு ஒருவேளை தெரியல அல்லது ஹிதாயத் கிடைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு இல்மி ஷேரிங், அதுதான் கூடும். தனக்கு தெரிஞ்ச இல்மை, தனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஸ்ப்ரெட் பண்றது, அல்லது ஒரே அறிவு தளத்தில் பயணிப்பவராக இருந்தால் அந்த நேரத்தில் அது கூடும். ஒரே அறிவு தளம், இவரும் அவரும் ஒரே ஸ்ட்ராட்டஜி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல விவாதிப்பது, இது சரியா இது தவறா அல்லதுன்னா அது கூடும், இஸ்லாத்தில் அது கூடும். அதற்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறது இஸ்லாம், அவ்வளவுதான். நம்மளால முடிஞ்ச அளவு சொல்லணும் அப்படின்னு. இன்றைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, எதுவுமே தெரியாம விவாதிக்கிறது, இது ஒரு மோசமான நிலை. அது தெரியுதோ இல்லையோ, குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் சார்பாக நம்ம சஹி லைஃப் சார்பாக நாம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சண்டைகள் இருக்கிறது இஸ்லாத்தின் மதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு தளத்தில் நம்மை உயர்த்தி கொண்டு நாம் விவாதிக்கலாம். எந்த ஹதீஸ் சார்பாக நாம் பேசுகிறோமோ அது சார்பாக முழுமையாக எத்தனை ஹதீசுகள் வந்திருக்கிறது, அதனுடைய ராவிகள், அதனுடைய வரலாற்றுல செயின்ல அவருக்குரிய பிரச்சனைகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய ரிஜால் என்று சொல்லுவார்கள், அந்த அவருடைய எந்த குறையின் காரணம், இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்ப நமக்கு முதலாவது ஹதீஸினுடைய அழ்மு தெரியணும், இல்மு தெரியணும். அடுத்து உசூலுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை எடுத்தாய்கிற ஆய்வுத்திறன் நமக்கு தெரியணும். மூணாவதாக ரிஜால்கள் என்று சொல்லுகிற அந்த மனிதர்களை பற்றி உண்டான வரலாறு, அதை சீர்தூக்கி பார்க்கிற வரலாறு, தமிழ்ல சொல்லும் போது அதை நக்காத் என்று சொல்லுவார்கள், அந்த குத்திப்பா அந்த ஹதீஸை, இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி தான் நம்ம அதை பேச முடியும், அப்படி இல்லைன்னா பேசக்கூடாது. இப்ப பெருமானார் சொன்னார்கள், இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, எங்க உடுங்கிறதுக்கு நான் வந்து அதுக்கு விடை சொல்ல வேண்டியதுல, தமிழ்நாட்டில் இன்னைக்கு சகர் நேர புரோகிராம்ல டிவியை திறந்து பார்த்தா தெரியும், இவரும் பாய் அவரும் பாய், இவர் ஒரு தொப்பி போட்டு அவர் ஒரு தொப்பி போட்டு, ஊர்ல உள்ளவனுக்குலாம் எப்படி தொப்பி போடுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அடுத்தவனுக்கு எப்படி வந்து தகுத்துறதுன்னு, இதை திறந்தா அவனை திட்டிக்கிட்டே இருப்பேன், அவனை திறந்தா இவனது, இது இஸ்லாம் கத்துக் கொடுக்கிற வழிமுறையே இல்லையே. சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன், அதுவும் பெருமானார் சொன்ன வார்த்தை தானே, ஒரு முஸ்லிமை சாடுவது திட்டுவது பாவம், புசூக், அவன் ஃபாசிக், அவன் அல்லாஹ்வினுடைய பார்வையில் பாவி என்று பெருமானார் சொன்னார்கள். இல்லைங்க, நாங்க இஸ்லாத்துக்காக வேண்டி திட்டுறேன், அந்த பேச்சே இடம் இல்ல, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன, அறிவு தளத்தில் ஒன்றாக பயணித்தால் உட்கார்ந்து பேசினா பல விஷயத்துக்கு விவாதம் முடிஞ்சு போயிடும். ரெண்டாவது, இன்னும் நிறைய அறிவு அறிவை பெற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மிக சமயோஜிதமாகவும் எதை எப்படி உள்வாங்க வேண்டும் என்று நடந்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து இமாம் ஷாஃபி இமாம் ஹனஃபி அவர்களுடைய பிரச்சனை உலக ரவல்ல வந்து ஹனஃபி மது ஷாஃபி மது இப்படிலாம் சண்டை போடுறாங்கன்னு சொல்றாங்க. இமாம் ஹனஃபி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அபு ஹனீஃபாவினுடைய ஊருக்கு போகும்போது குனூத் ஓதுறதை விட்டாங்கன்னு வருது. ஏன் அவருக்கு என்ன ஹதீஸ் தெரியாதான்னு கேட்டா தெரியும், ரெண்டு ஹதீஸும் அவருக்கு தெரியும். பெருமானார் எந்த இடத்தில் எப்படி நடந்தார்கள் என்பது தெரியும். அவங்க சொன்னாங்க இங்க அடங்கி இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இறந்துட்டாங்க. இமாம் ஷாஃபி பிறக்கும் போது இமாம் அபு ஹனீஃபா வஃபாத் 150. அப்போ அந்த நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க இங்க அடங்கி இருக்கக்கூடிய இந்த இமாம் இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டாங்க. அதுவும் ஹதீஸ் தான். ஹதீஸ் அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் பெருமானார் பேசியது, அது ஒரே அளவுகோல் தான். எது ஹதீஸ் இல்லையோ பெருமானாரு மீது இட்டு கட்டப்பட்டதோ அது ஹதீஸே கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த மஜ்லிஸ்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், யாராவது பேசினார்கள் என்பதற்காக வேண்டி நாமும் முட்டாத்தனமாக ரீஆக்ட் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஹதீஸுகள் எல்லாமே பெருமானார் பேசியது. ஈவன் லைஃப் அதுல ஹதீஸ்ல சஹி லைஃப் அல்லது வந்து இது அக்செப்டட் அல்லது சூப்பர் அல்லது வந்து இது வந்து கொஞ்சம் இல் ஹதீஸ் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதன் செயின். அதில் அறிவிப்பாளர்களுடைய பஞ்சாயத்து தான் அந்த ஹதீஸ் அப்படி சொல்றாங்களே தவிர வார்த்தை பெருமானாருடையது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம நடந்துக்கணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதனால அந்த துறை சார்ந்த அறிவில்லாத விஷயங்களில் தலையிடாது இருப்பது. அப்ப ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் என்ன செஞ்சிருவான்னா குஃபர் லெவல்ல விட்டுருவான், இல்லது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போய் அவனுக்கு நமக்கு சண்டை ஏற்படுத்தி பாவத்துல கொண்டு போய் விட்டுருவான். அப்ப அது நமக்கு தேவையில்லை. அப்ப பெருமானார் சொன்ன இந்த விஷயத்தை உள்ள யாருக்காவது நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா விஷயங்களை பகிரலாம். விஷயம் மேல போது பேசாம ஒதுங்கிடணும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுங்க. நம்ம ஹிதாயத்துக்கு நீங்க துவா செஞ்சிருங்கன்றணும். எப்படி சொல்லிருந்தோம், நம்ம ஹிதாயத்துக்கு நீங்க துவா செய்யுங்க, அல்லா நேர்வழி காட்டட்டும். அவ்வளவுதான். யாருக்கு என்ன உண்டுன்னு தெரியுதோ என்ன, எந்த உண்மையுமே ஒரு நாள் உண்மை இன்னொரு நாள் அது மாற்றமாக கூட விளங்கி கொள்ளப்படலாம். இந்த மஜ்லிஸ்ல நாம் செய்யற இன்னொரு துவா ஹக்கை ஹக்காக விளங்கும். எது சத்தியமோ சத்தியத்தை சத்தியமாக விளங்க வைப்பதும் அல்லாஹ் மட்டும்தான். லவ் அலிம் அல்லாஹூ ஃபீஹிம் கைரன் ல அஸ்மாஹும் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லுவான், அவர்களிடத்திலே மட்டும் அல்லாஹ் இதன் மூலமாக நலவு கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் அவர்களை கேட்க வைத்திருப்பான். லவ் அலிம் அல்லாஹூ ஃபீஹிம் கைரன் ல அஸ்மாஹும். அப்ப கேட்கறது பெரிய விஷயம் அல்ல, அல்லாஹுவால் கேட்க வைக்கப்படுவது. வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும், மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம். நாம் கேட்பதெல்லாம் உள்வாங்கப்படுவதில்லை, நாம் கேட்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. அல்லாஹ் சொல்ல அஸ்மாஹும், நான் கேட்க வைப்பேன். நான் கேட்க வச்சேன்னா அதனுடைய அமலும் அதனுடைய ரிஃப்ளெக்டும் அதனுடைய ரிசல்ட்டும் வேற தனி அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அப்ப அது ஒரு முக்கியமானது. அடுத்து நான்காவதாக ஐந்தாவதாக இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஆமா, ஏழாவதாக எழுதும் போது எழுதுகிறார்கள். எட்டாவதாக எழுதுகிறார்கள், நம்முடைய சகோதரர்களோடு உடன் இருப்பவர்களோடு இரக்கமான கிருபையான முறையில் நடந்து கொள்வது. அங்க வந்து நல்ல குணத்தோடு நடந்து கொள்றது ஒண்ணு, இது வந்து கிருபையாக நடந்து கொள்வது. பெருமானார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இரஹமு மன் ஃபில் அர்த் இரஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, நீங்கள் உங்களோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் கனிவாகவும் மிருதுவாகவும் கிருபையாகவும் நடந்து கொள்ளுங்கள்.